الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى
صدق الله العظيم சர்வப்புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியவுன்கள், சபா உத்தாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும், அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாவை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல இபாதத்துக்களை தந்திருக்கிறான். அந்த இபாதத்துக்களே சில இபாதத் ஃபர்லானவை, இன்னும் சில இபாதத் சுன்னத்தானவை. சுன்னத்தான இபாதத்தை வணக்கத்தை செய்கின்ற போது ஒரு மனிதன் மிகவும் அல்லாஹுவின் சந்தோஷத்தை பெறக்கூடியவனாக நெருங்கி விடுகின்றான். அல்லாஹினுடைய பாதுகாப்போடு அந்த மனிதன் வாழுகின்றான். அதே போன்று பரலான இபாதத்துக்களை ஒரு அடியான் செய்கின்ற போது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹினுடைய உரிமைகளை நிறைவேற்றியவர் போன்று கருதப்படுகின்றார். அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான கடமைகள்ல ஒன்றுதான் ஜகாத் என்ற கடமை. ஜகாத் என்ற கடமை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய அநேகமான இடங்களிலே ஜகாத்தையும் கூற்றாக சேர்த்து சொல்கின்றான். ஏன் காரணம் என்றால், தொழுகையை எப்படி நாங்கள் ஜமாஅத்தாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செய்கின்றோமோ, இமாமுக்கு கட்டுப்பட்டு மாமூமாக இருந்து செய்கின்றோமோ, அதே போன்று ஜகாத் என்ற கடமையையும் ஜமாத்தாக செய்யக்கூடிய ஒரு கடமை என்பதை நாம் உணர்கின்றோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தனிமையில் இபாதத் செய்கின்ற போது அந்த இபாதத்தில் கொடுக்கின்ற கூலிகளை விட நாங்கள், அதாவது இமாஜமாத்தோடு தொழுகின்ற போது அல்லாஹ் அதுக்கு பல மடங்கு இரட்டிப்பான கூலிகளை வைத்திருக்கிறான். எனவே ஒரு மனிதன் தனிமையில் இபாதத் செய்வதை விடவும் கூட்டாக ஜமாத்தாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செய்கின்ற போது அல்லாஹ் அதிலே நிறைய நன்மைகளை நலவுகளை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஜகாத்தை பெறக்கூடிய 8 கூட்டங்களிலே ஒரு சார் அந்த ஜகாத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஜகாத்தை ஒன்று சேர்த்து பகிரக்கூடியவர்கள், ஏன் அல்லாஹ் 8 கூட்டத்திலே ஒரு சாராராக அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்கின்றான் என்றால், இது ஜமாத்தாக செய்யக்கூடிய கடமை, இது தனிமையில் செய்யக்கூடிய கடமை அல்ல, இது ஜமாத்தாக செய்யக்கூடிய கடமை. எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, ஜகாத் என்ற கடமை இருக்குதே, இது ஒரு முக்கியமான கடமை. ஹதரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் அதுக்கு பின்னால் வந்த காலத்திலும் இந்த ஜகாத்துடைய அமல் இருந்திருக்கிறது. ஹதரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கொண்டு இந்த ஜகாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள், ஹலீஃபாக்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள், அதே போன்று உமையாக்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆட்சி காலம் வெறுமனே 2.5 வருடங்கள், வெறுமனே 2.5 வருடங்கள், 30 மாதம் ஆட்சி செய்தார்கள். எந்த அளவு மக்களை செல்வந்தராக விட்டு சென்றார் என்றால், மிகப்பெரிய ஒரு மதிமாவிலே கேட்பார்கள், ஐநல் யசாமா, எங்கே எத்தீம்கள் என்று கேட்பார்கள், ஐநலகாரிமூன், எங்கே கடனாளிகள் என்று கேட்பார்கள், எங்கே ஏழைகள் என்று கேட்பார்கள். யாருமே கையுயர்த்தாத அளவுக்கு மக்களை செல்வந்தராக விட்டு சென்றார்கள். வெறுமனே 2.5 வருடம் ஆட்சி. இன்றைய நிர்வாகத்தை பாருங்கள், 3 வருடம் எங்களுக்கு நிர்வாகம் செய்கிறோம், அதிலும் சிலர்கள் ஆயுக்கால நிர்வாகமா இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? வருடாந்தம் ஜகாத்தை பெறுவதற்காக வேண்டி விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரிகள் கூடிக்கொண்டே போகின்றார்கள் என்றால், ஜகாத்துடைய நோக்கம் கொடுப்பவர்களையும், அதை கொடுப்பவர்கள் யாருக்கு கொடுக்கின்றார்களோ, அதை எடுப்பவர்கள் மீண்டும் அடுத்தவர்களும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜகாத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஜகாத் என்ற கடமையை தனிமையில் செய்வதை விடவும் ஜமாத்தாக செய்வதிலே அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான். அது என்ன நலவு என்று நாங்கள் பார்த்தால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தனிமையிலே இந்த ஜகாத் என்ற கடமையை செய்கின்ற போது, சில வேளை ஒரு ஊரிலே 4 தனவந்தர்கள் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், 4 தனவந்தர்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு ஏழை தான் இருப்பார். அவருடைய பார்வை குறுகிய பார்வை, ஒரு ஜமாத்தான தலைமைத்துவமான பார்வை அல்ல, தனி பார்வை. எனவே ஒரு ஏழைக்கு 4 வசதிக்காரன் சேர்ந்து போய் கொண்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு ஏழைக்கு 4 பேரும் சேர்ந்து 4 பேருக்கு தெரியாமல் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் ஜமாத்தா கொடுக்கின்ற போது எந்த மூல முடுக்கில் யாரு ஏழைகள் இருந்தாலும் சிலர்களை தேடி போய் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதுல உருவானதென்றால், அது தனிப்பட்ட ரீதியில் இல்லாமல் ஜமாத்தா கொடுக்கின்ற போது அந்த நிலைமை ஏற்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, அது மாத்திரமல்ல, தனிமையிலே ஒரு மனிதன் ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றுகின்ற போது யார் ஜகாத்தை பெறுகின்றாரோ அவர் சில வேளை தன்னுடைய மான பிரச்சனைக்கு ஆளாகலாம். ஒரு தனவந்தர் எனக்கு கொண்டு ஜகாத் தந்துட்டாரே, இவர் ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டா, என்ன ஏதாவது ஒரு தேவையை கூப்பிட்டா போகாம இருக்கலாதே, இவர் ஜகாத் பணத்தை எடுத்துட்டேனே என்று எப்போதும் தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். தனிமையிலே ஜகாத்தை பெறுகின்ற ஒரு 8 கூட்டத்திலே ஒரு சாரார். அதனால் ஜமாத்தா கொடுக்கின்ற போது மரியாதை பாதுகாக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிமுடைய மரியாதை பெருமதியானது. அதற்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸுகளை சொன்னார்கள், மற்றவருடைய மானத்திலே தலையிட வேண்டாம், நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம், நீங்க மற்றவங்க குறைகளை பார்க்க வேண்டாம், செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டாம். அந்த அளவு மற்றவருடைய மானத்தில யாரும் தலையிடக் கூடாது என்று ஹதீஸும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறது என்றால், அன்பான அல்லாஹ்வுடையார்களே, மானத்திலே விளையாடக்கூடிய ஒன்றுதான், சில சந்தர்ப்பங்களை தன் மானங்களை விளக்கக்கூடிய ஒன்றுதான். தனிமையிலே ஒருவர் ஜக்காத்தை பெறுகின்ற போது ஜமாத்தாக இல்லாமல் சில வேளை அவருடைய மரியாதை அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தனிமையிலே கொடுக்கப்படுகின்ற போது சில தவறுகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜமாத்தா செய்கின்ற போது அந்த தவறுகள் இல்லாமல் களையப்படுகிறது. அதில் உலமாக்கள், அறிஞர்கள், கணக்காளர்கள், புத்திஜீவிகள், வசதி படைத்தவர்கள் எல்லோரும் உள்வாங்கப்படுகிறார்கள். ஆனால் தனிமையிலே செய்கின்ற போது மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நாங்கள் கேட்க மாட்டோம். அதே போன்று யாரையும் தரப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொண்டு போய் அப்படியே கொடுத்து விட்டு வந்துடுவோம். சில சந்தர்ப்பங்களிலே பணக்காரருடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் கொடுத்து விடுவோம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஜகாத்தை பெற தகுதி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். பணக்காரர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் அவர்களின் செலவுக்கு கீழ் வாழக்கூடியவர்கள், அதே போல் எங்களுடைய பெற்றோர், அதே போல் தன் மனைவி பிள்ளைகள், அதே போல் உழைக்க சக்தி இருந்தும் தர்ம பணத்திலே வாழ முயற்சிப்பவர்கள், இவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. முஸ்லீம் அல்லாதவர்கள், நாஸ்திகர்கள், மதம் மாறியவர்கள், அடிமைகள், இவர்களுக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க முடியாது. சில சந்தர்ப்பங்களிலே தனிமையிலே கொடுக்கின்ற போது இப்படிப்பட்டவர்களுக்கும் எங்களுடைய ஜகாத்து போய் சேரலாம். சேர்ந்தால் அது ஒரு பாரதூரமானதா ஆகிவிடும். அதனால் தான் நிர்வாகமாக, ஜமாத்தாக, கமிட்டியாக இதை செய்ய வேண்டும் என்ற விஷயம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அது மாத்திரமல்ல, ஜமாத்தாக செய்கின்ற போது எந்த மூல முடுக்குல கஷ்டவாறு இருந்தாலும் ஜக்காத்து பெறக்கூடியவர்கள் இருந்தார்களும் அவர்களுக்கு இந்த ஜக்காத் போய் சேரும். பலருக்கு சிலரிடம் இன்னும் கிடைக்காது, இன்னும் சிலருக்கு பலரிடமே கிடைக்கும். சிலருக்கு பலரிடம் இன்று கிடைக்கும், ஆனா இன்னும் பலருக்கு சிலரிடம் கிடைக்காமல் போகும் தனிமையை செய்கின்ற போது. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எனவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கொண்டோம். எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது, எங்களுடைய பெயர் எங்களுக்கு பிறரால் வைக்கப்பட்டது, நாங்கள் கற்றிருக்கின்ற கல்வி எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று நாங்கள் வைத்திருக்கின்ற செல்வம் எங்களுக்கு அதுவும் பிறரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்பு இவைகளும் பிறரால் எங்களுக்கு தரப்பட்டவை, எங்களுக்குரிய மரியாதை, அந்தஸ்து, கண்ணியம் இதெல்லாம் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டவை. ஒரு நாள் நாங்கள் மௌத்தானால் எங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நான்கு இருக்கிறது. அந்த நான்கு கடமைகளையும் பிறரால் செய்து விடுவார்கள். குளிப்பாட்டுவது, கபன் செய்வது, தொழிலிப்பது, நல்லடக்கம் செய்வது, இது நான்கும் பிறரால் தான் செய்து விடுவார்கள். எங்களுக்கு இன்று ஒன்றுமே கிடையாது. எதை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானோ அதை கொண்டு அல்லாஹுவை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த சமூகத்தில் சில மக்களை பார்க்கிறோம், பணம் கிடைத்து விட்டால் அவர்கள் எதை பேசுவது என்று கூட விளங்காது. அந்த அல்லாஹ்வுடையார்களே, சொத்து செல்வம் கிடைத்து விட்டால் அல்லாஹுவை மறந்து விடக் கூடாது. பணம் இருக்குது சொல்லுவார்கள், பணம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்கள் ஏழை, பணம் எங்கள்கிட்ட இல்லையா இன்னொருத்தருக்கு கடன் வாங்குறோமா நாங்கள் கடனாளி, பணத்தை நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறோமா நாங்கள் கொடையாளி, பணம் இருக்குது நாங்கள் செலவழிக்க இல்லையா நாங்கள் கஞ்சன், பணம் இல்ல பணத்தின் மீது அதிகமாக ஆசைப்படுகிறோமா நாங்கள் பேராசை பிடித்தவன். எனவே பணம் இருக்குது ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றும், ஆனால் பணத்தை கண்டு நாங்கள் மாறிவிடக் கூடாது. சில மனிதர்கள் பணம் செல்வம் கிடைத்து விட்டால் அவர்கள் எதை பேசுவதென்று கூட விளங்காது. இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது, பேசுகின்ற அந்த ஆதாபுகளை, ஒழுக்கங்களை சொல்கின்ற போது இஸ்லாம் தெளிவாக சொல்லி தருகின்றது. ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, நிம்மதி இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது, அதே போன்று பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளையுடைய பெருமதியை பேசக்கூடாது, அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோருடைய பெருமதியை பேசக்கூடாது, சுதந்திரத்தை இழந்தவர்களுக்கு முன்னால், சிறை கைதிகளுக்கு முன்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது. கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொருவரையும் புரிந்து நடக்க வேண்டும். ஒரு செல்வந்தர் ஏழைக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை பற்றி பேசினால் அந்த ஏழை யோசிப்பார், என்னட்டு அல்லாஹ் பணத்தை தந்திலையே, அதனால என்ன போட்டுவன் தாக்குறான் சொல்லி ஏழையுடைய மனம் உடையும். அதனால் அன்பான அல்லாஹ்வுடையார்களே, செல்வங்கள் எங்களுக்கு கிடைக்க கிடைக்க நாங்கள் தாழ்ந்து போக வேண்டும். அந்த செல்வம் ஒரு காலமும் எங்களை இழிவிலே போட்டுவிடக் கூடாது. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வம் இதன் மூலமாக நாங்களும் வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும். நாங்கள் வாழ வந்தவர்கள் சொல்வதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள், பிறரை வாழ வைக்க வேண்டும். நவநாகரிகம் வளர்ந்த ஒரு காலத்திலே வாழுகின்றோம். அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலே ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுமினால் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அங்கே அதாவது நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்லை. பாதையிலே ஒரு நாய் இருந்தால் அதை ஏற்றிச் செல்வார்கள், ஆனால் ஒரு மனிதன் கையை காட்டினாலும் அவரை ஏற்றிச் செல்ல மாட்டார்கள். எவ்வளவுதான் நாகரிகம் வாழ்ந்தாலும் மனித நேயம் எது வேண்டுமோ அது இல்லை. மனித நேயம் இல்லை, மனித நேயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. எனவே இஸ்லாம் மனித நேயத்தை கட்டுத்தருகிறது. அந்த வகையிலே இஸ்லாம் மற்றவருடைய துன்பங்களில் பங்கு கொள்வதற்காக வேண்டி தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் ஜகாத் என்ற இபாதத். நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் அது என்ன வணக்கமாக இருந்தாலும் நாலு வகைக்குள்ளே அந்த வணக்கம் அடங்கும். ஒன்று எங்களுடைய நாவால் செய்யக்கூடிய வணக்கம், இன்னொன்று எங்களுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கம், இன்னொன்று உங்களுடைய உடம்பால் செய்யக்கூடிய வணக்கம், இன்னொன்று எங்களுடைய சொத்து செல்வங்களால் செய்யக்கூடிய வணக்கம். அன்பானவர்களே, எங்களை சொத்து செல்வத்தின் மூலமாக அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் ஜகாத் என்ற கடமை. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, செல்வந்தர்கள் நினைக்க கூடாது அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று. செல்வந்தருடைய கையில் இருக்கக்கூடிய பணம் அல்லாஹ் ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்து தான் அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறான். ஏழையை பார்ப்பதும் அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறான், ஆட்சியாளன் குடிமக்கள் என்றும், பொறுப்புதாரிகள் பொறுப்புதாரிகளுக்கு கீழே உள்ள மெய்ப்பாளர்கள் என்றும் அல்லாஹ் பலரை பலதரப்பட்ட வைத்திருக்கிறான். இந்த எல்லோரும் பணக்காராக இருந்து விட்டால் யாருக்கு அந்த பணத்தாருடைய செல்வத்தை கொடுப்பது? அதனால் அல்லாஹ் ஏழையை வைத்திருக்க ஒரு நிர்வாகம் தேவை. எல்லோரும் படித்தவராக இருந்து விட்டால் யாருக்கு படித்துக் கொடுப்பது? அதனால் அல்லாஹ் படிப்பறிவு இல்லாத ஏனியவர்களையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ் பகவான் சொல்கின்றான், உங்களே சிலரை சிலரை விடவும் நாங்கள் மேன்மைப்படுத்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு நிர்வாகம், அல்லாஹ் எங்களுடைய எஜமான், நாம் எல்லாம் அவனுடைய அடிமை. இதுதான் நாகப்பெரிய ஒரு நிர்வாகம். இந்த நிர்வாகத்துக்கு கீழே பல நிர்வாகங்கள் இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எனவே எங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிச்சயமாக நான் செய்கின்ற போது நாளைய மறுமையிலே அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஜகாத் விதியாகும் பொருட்களை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை. இன்னொன்று, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படாதவை. முதலாவது வகை, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை. பணம், வியாபார பொருட்கள் இதெல்லாம் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை. ஒரு மனிதர் சஃபர் மாதம் தன்னுடைய அதாவது வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அடுத்த சஃபரில் தான் அவர் கொடுக்க வேண்டும். இங்கிலீஷ் கணக்குப்படி ஜகாத் கொடுப்பதல்ல, இஸ்லாம் இஸ்லாமிய கணக்குப்படி அந்த ஹிஜ்ரி ஆண்டின் கணக்குப்படி தான் எங்களது ஜகாத்துடைய கணக்குகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாதவை. உதாரணமாக விவசாய பொருட்கள், கனிப்பொருட்கள், இந்த ஹசாதிகி அதை எப்ப அறுவடை செய்யறோமோ அந்த நேரத்தில் அவருடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். உதாரணமாக வேளாண்மை எடுத்துக்கொள்ளுங்க, திருபோகம் பெருபோகம் என்று இரண்டு போகங்கள் செய்வாங்க வருடத்துக்கு. இன்னும் சில கனிப்பொருட்கள் எடுத்துக்கொண்டா வருடத்துல மூன்று நான்கு முறை செய்வாங்க. எனவே சில சந்தர்ப்பங்கள்ல அதுக்கு நாலு முறை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டமும் வரும். எனவே இரண்டு வகையான அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடியவைகளை பிரிப்பார்கள். வியாபார பொருட்கள்ல ஜக்காத்த நாங்க இப்படி பார்க்க வேண்டும், இவற்றின் பெருமதியை அப்போதே சந்தை விலையை மதிப்பிட வேண்டும். அப்போதைய சந்தை விளைவில் இது மொத்தமான ஒரு விலைக்கு ஒருத்தருக்கு கொடுத்தால் என்ன விலைக்கு கொடுக்கலாம் என்ற அந்த மதிப்பீட்டில் அதுக்கு கணக்கு, அதாவது அதுக்கு கணக்கு பார்க்க வேண்டும். அதே போன்று வரவேண்டிய கணக்கை, வரவேண்டிய கடன்களை எங்களுடைய அக்கௌண்ட் இருப்பதாக கூட்டி, அதே போன்று அக்கௌண்ட் இருப்பதையும் அதாவது வரவாக கூட்டி, வியாபாரத்திற்கு கூடிய அந்த பொருட்களையும் மொத்தமாக ஒருத்தருக்கு கொடுத்தால் எவ்வளவு கொடுக்கலாம் என்ற கணக்கையும் கூட்டி, கொடுக்க வேண்டிய கடன்களை கழித்துவிட்டு இருக்கக்கூடிய தொகை, எங்களுக்கு இருக்கக்கூடிய தொகை கிட்டத்தட்ட 85 கிராம் தங்கத்தின் பெருமானம் அளவு இருந்தால் அந்த வியாபார பொருட்கள் 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருத்தருக்கு 10 லட்சம் இருக்குது என்றால் 1/4 கொடுக்க வேண்டும். 10 லட்சத்தை 10 பிரித்தால் 1 லட்சம், அந்த 1 லட்சத்திலே 1/4 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த ஜக்காத்துடைய கணக்கை பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, கடனை பொறுத்த வகையிலே நம்பக்கூடிய கடன், இன்னொன்றைக்கு எங்களுக்கு கிடைக்காது என்ற அவநம்பிக்கை எடுக்கக்கூடிய கடன், நம்பக்கூடிய கடன். உதாரணமா ஒருத்தருக்கு நாங்க 2 மாசம் டேட் வச்சு ஒரு கடனை கொடுத்திருக்கிறோம், ஆனா ஹதீசியா அவசரமா எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, போய் கேட்கிறோம் எனக்கு ஒரு கிழமையில அந்த பணம் தேவைண்டு, ஆனா அந்த பணத்தை தரக்கூடிய அமைப்பு இருந்தா அதை வரவுல வச்சு அதை எங்கள்கிட்ட இருப்பதாக கணக்கிட்டு தான் அதுக்கு நான் கொடுக்கும். நம்பகம் இல்லாத கடன்கள் இருந்தால் அந்த கடனுக்கு ஜக்காத் இல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த பணம் எப்ப அந்த கடன் எப்போது எங்க கையில கிடைச்சதோ அன்றைக்கு அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்தா அதனுடைய ஜக்காத் முடிஞ்சிடும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. எனவே அந்த அல்லாஹ் நடிகார்களே, எனவே கடன்கள் வருகின்ற போதும் அப்படி அந்த கடனை பார்த்துக் கொள்ளவே. அடுத்து சிலர் கூட்டு வியாபாரம் செய்வார், 2 பேர் 3 பேர் 5 பேர் சேர்ந்து பார்ட்னரா வியாபாரம் செய்வார். இதுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம்கள் சொல்கின்றார்கள், பங்காளர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய நிசாபை அடைய வேண்டும், அப்போதுதான் அவருக்கு ஜக்காத்து கடமை என்று. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வலுவான கருத்தை சொல்கின்றார்கள், பலருக்கு பொதுவான சொத்தை ஒருவரின் சொத்தாக மதிப்பிட்டு அந்த சொத்து ஜக்காத்துடைய நிசாப், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவை அடைந்திருந்தால் அதுல ஜக்காத்து கொடுத்து விட்டால் பங்கார எத்தனை பேரோ அவருடைய ஜக்காத்து நிறைவேறி விடும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். இது மிகவும் பொருத்தமான ஒரு கருத்தாக இருக்கிறது. 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஜக்காத் கூட்டு வியாபாரம் செய்தால் அவர் எல்லோருடைய பணத்தையும் எல்லோருடைய செல்வத்தையும் ஒருவருடைய செல்வமாக மதிப்பிட்டு அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அந்த இடத்திலே கூட்டாக இருக்கக்கூடிய எல்லோருடைய ஜக்காத்து முடிந்துவிடும். அடுத்தது அன்பான அல்லாஹ் நடிகார்களே, எந்த அளவு இந்த ஜக்காத் என்ற கடமை வலியுறுத்தப்படுகின்றால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக், இமாம் சவுத், இமாம் ஹசம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் போன்ற இமாம்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய கடன்களை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அவருடைய வசியத்துக்களை நிறைவேற்ற வேண்டும், அதே போன்று அவருடைய சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும். இந்த மூன்றும் கண்டிப்பா செய்ய வேண்டும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த மூன்றையும் செய்வதற்கு முன்னால் எங்களை விட்டு பிரிந்த அந்த ஜனாதா, அந்த மனிதர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்த மௌத்தானால் முதலாவது செய்யக்கூடியது அவருடைய சொத்தை பங்கு வைப்பதல்ல, அவரை கடனை அடைப்பதல்ல, அவருடைய வசியத்தை நிறைவேற்றுதல்ல. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய 5 கடமைகள் ஒரு கடமை ஜகாத். 10 வருடம் ஜகாத்து கொடுக்க இல்லையா, 10 வருடங்களுக்கு ஜகாத்தை பார்த்து கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர் கடன், அதற்கு பின்னால் அவருடைய மவாரிஸ், அதற்கு பின்னால் அவருடைய வசியத், இப்படி அவரை கட்ட கட்டமாக நிறைவேற்ற. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஜகாத் அந்த அளவு மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடையார்களே, சில செல்வந்தர்கள் அப்படியே வைத்துக் கொண்டு மௌத்தாகுவார்கள், ஆனால் அவருடைய பிள்ளைகள் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அது ஒரு கடனாக இருக்கும். இஸ்லாம் 5 தூண்கள் நிறுவப்பட்டிருக்கிறது, அதிலே ஒன்றுதான் ஜகாத். ஜகாத்தை கொடுக்காத ஒருவன் பூர்ண மோமினாக முடியாது, பூர்ண முஸ்லீமாக முடியாது. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இப்படி அவனுடைய ஜகாத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளவே. அடுத்து வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களுக்குரிய ஜகாத். வக்ஃப் செய்யக்கூடிய அந்த சொத்துக்களை 2 வகையாக பிரிப்பார்கள், பொதுவான வக்ஃப் என்றும் தனி நபரக்கூடிய வகுப்பு என்ன? பொதுவான வகுப்பு என்றால் மதரசா பள்ளிக்கு வகுப்பு செய்யப்பட்டால் பொதுவானவைக்கு ஜகாத் இல்ல, அதே போன்று தனிப்பட்ட ஒருவருக்கு வகுப்பு செய்யப்பட்டால் அதற்கு ஜகாத் இருக்கிறது என்பதுதான் வலுவான கருத்தாக இருக்குது. அடுத்ததாக வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள் வாகனங்கள் இவைகளுக்கான ஜகாத். அதாவது வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள் வாகனங்களுக்கான ஜகாத், இவற்றுக்கான திருத்த செலவுகள் வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை, அதாவது வாகனத்திலிருந்து கிடைக்கலாம் அல்லது கட்டிடங்களிலிருந்து கிடைக்கலாம், இந்த வாடகையுடைய தொகை வருட முடிவிலே 85 கிராம் தங்கத்தின் பெருமான அளவு இருந்தால் அதிலும் அவர்கள் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, சிலர் கட்டிடங்களை வாடகை கொடுத்திருப்பார்கள், அது தொழில் செய்யக்கூடிய பார்த்துக் கொள்வார் என்று அதுக்கு ஜக்காத்து கொடுக்காம எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடுத்ததாக மாதாந்தம் சம்பளம் பெறக்கூடியவர் இவர்களுக்கும் சரிய தெளிவான ஜக்காத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறார். உதாரணமாக ஒருத்தர் 25,000 ரூபாய், இன்னும் சிலர் 50,000, இன்னும் சிலர் 1,00,000, இதற்கு மேலேயும் சம்பளம் எடுப்பாங்க. இவர்கள் எப்படி ஜக்காத்த பார்க்கணும்னா, ஒரு வருட சம்பளத்தை கூட்டி அந்த வருட செலவு கடன்கள் போக எஞ்சியது, அந்த வருட செலவுகள் கடன்கள் எல்லாம் போக எஞ்சிய தொகை 85 கிராம் தங்கத்தின் பெருமானம் அளவு அவர்கிட்ட பணமாக இருந்தா அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று தானியங்களுடைய ஜக்காத்தை பொறுத்த வகையிலே தானியங்கள் செய்யக்கூடியவர்கள், விவசாய பொருட்கள், அதே போன்று கனிப்பொருட்கள், நீர்ப்பாசனத்துக்காக செலவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் 5% அல்லாஹுடைய அருள் எங்களுடைய சிரமம் இல்லாமல் அல்லாஹ் அந்த அருளை பொழிய வைத்திருந்தால், தண்ணீர் மழை மூலமாக கிடைத்திருந்தால் அதிலே 10% ஜகாத் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கணக்கை பார்த்து கொடுக்கின்ற போது இந்த ஜகாத்தை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும்? இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது, இந்த ஜகாத் இப்படிப்பட்டவர்கள் தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், إنما الصدقات للفقراء والمساكين நிச்சயமாக இந்த சதகா ஜகாத் என்ற கடமை லில் ஃபுகரா வல் மசாகீன், முதலாவது ஃபுகரா ஏழைகள். ஃபுகராக்கள் என்றால் வெக்கம் சுய மரியாதை காரணமாக உதவி கேட்காமல் தன்னுடைய வருமானத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள். இரண்டாவது வகையினர் மிஸ்கீன்கள், அவர்கள் மிகவுமே வறுமையிலே வாழ்கின்றார்கள், இவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். அடுத்ததாக வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்தை நிர்வகிப்போம். அடுத்ததாக வல் முஅல்லஃபத் குலூபுஹும், மன இணக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், இஸ்லாத்திலே அண்மையிலே இணைந்தவர்கள், இவர்களுக்காக வேண்டியும் ஜக்காத்து கொடுக்கலாம். வஃபிர் ரிகாப், அடிமைகள், வல் காரிமீன், கடனாளிகள், ஆகுமான விடயங்களுக்காக கடன் பட்டவர்கள், இவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கலாம். அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள், இப்னு சபீல் என்று சொல்வார்கள், அவர் ஒரு பணக்காரர், பயணத்தில் நிற்கிற நிலையப்பட்டு போன இடத்தில் லொஸ்தாகிட்டாரே, அவருக்கு ஜகாத்து கொடுக்கலாம். ஆனா இன்றைய காலத்தை பொறுத்த வகையில ஒருத்தர் இலங்கையில உள்ள ஒருத்தர் செல்வந்தர் வெளிநாட்டுக்கு போனாலும் அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு நொடி பொழுதுல வெளிநாட்டுல பெறக்கூடிய வசதிகள் இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஜகாத் என்ற கடமையை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த அல் குர்ஆன் தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஜகாத் என்ற கடமை வேறு, சதக்கா என்பது வேறு, இது ரெண்டும் வித்தியாசமானது. ஜகாத் வாஜிபானது, கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஜகாத் கொடுக்காவிட்டால் குற்றம், உங்களுடைய பொருட்களிலே அழுக்கு கலந்திருக்கும், ஏழைகளை சொத்து இருக்கும், அதனால் ஜகாத் வாஜிபானது, சதகா சுன்னத்தா. அடுத்ததாக ஜகாத் இருக்குது, அது குறிப்பிட்ட சில பொருட்கள் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். சதக்கா இருக்குது, அது எப்பொருளும் கொடுக்கலாம், பாவித்த ஒரு பொருளையும் கொடுக்கலாம், நாங்க பாவிக்காத ஒரு பொருளையும் கொடுக்கலாம். அடுத்தது ஜகாத்தை பொறுத்தவர்களே, குறிப்பிட்ட சிலர் மீதுதான் கடமை. நான் ஆரம்பத்துல சொன்னேன், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வாடகைக்கு வாகனங்கள் கட்டிடங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், தொழிற்துறவு செய்யக்கூடியவர்கள், வியாபாரம், அதே போன்று ஏனைய விவகாரங்கள் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் மீது குறிப்பிட்ட சிலர் மீதுதான் கடமை. ஆனா சதக்கா பொறுத்த வகையில எவருக்கும் கொடுக்கலாம், எங்களோட வாப்பா அம்மாக்கும் கொடுக்கலாம், அடுத்த வீட்டாரையும் கொடுக்கலாம், களிமா சொல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் சதக்காவை பொறுத்த வகையில. அடுத்ததாக ஜகாத்தை பொறுத்த வகையில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை உண்டு. சதக்காவை பொறுத்த வகையில எவ்வளவும் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு நிபந்தனை கிடையாது. எவ்வளவும் கொடுக்கலாம், ஒரு சிறிய தொகை 10 ரூபாயும் கொடுக்கலாம், கூடிய தொகை எவ்வளவும் கொடுக்கலாம். அடுத்ததாக குறிப்பிட்ட 8 வகையினருக்குத்தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஆனா சதக்காவை எத்தரப்பினருக்கும் கொடுக்கலாம். அதே போன்று குறிப்பிட்ட சில காலங்களில் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஒரு மனிதர் வியாபாரம் செய்யறாரு, அவர் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற சரத்து இருக்கிறது. சதக்காவை பொறுத்த வகையில ஒரு நாளைக்கு 100 முறையும் சதக்கா செய்யலாம். ஒருத்தர் சதக்கா கொடுக்கிறாரு, 10 நிமிஷத்துல இன்னொரு ஆசவர் இன்னொரு சதக்கா கொடுக்கணும், எவ்வளவும் கொடுக்கலாம். அடுத்ததாக ஜகாத்தை பொறுத்த வகையில யாராவது ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜக்காத்தை அவரிடம் இருக்கலாம். உங்களுடைய செல்வத்திலே 8 பேருடைய பங்கு இருக்கிறது, உங்களுடைய ஜக்காத்தை தாருங்கள் என்று அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜக்காத்தை பறித்திருக்கலாம். ஆனா சதக்காய் பொறுத்த வகையிலே அப்படி எடுக்க முடியாது. அவர்கள் தாழ்ந்து பண்ணலாம், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லலாம், சதக்காவுடைய சிறப்புகளை பற்றி சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எனவே இந்த 2, முதலாவது ஜகாத் வாஜிபானது, சதக்கா சுன்னத்தானது. இதை நாம் பேணிக் கொள்ளலாம். பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான் ஜகாத்துடைய நோக்கம். இந்த ஜகாத் யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கிறாங்களோ கொடுக்கின்றவர்கள் சுத்தமாகின்றார்கள். அல்லாஹ் கொடுத்த செல்வத்துல அல்லாஹ் கஞ்சத்தனம் இல்லாம எங்களுக்கு தந்தான். ஆனால் இதை பெற்றுக்கொண்ட அடியான் கஞ்சத்தனம் காட்டினால் எங்களுடைய உள்ளம் சுத்தமாகாது. எனவே யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்குறாங்களோ அவங்க முதலாவது சுத்தமாகுறாங்க, இரண்டாவது யார் இந்த ஜகாத்தை பெறுகிறாங்களோ அவங்க சுத்தமாகுறாங்க, மூன்றாவது எந்த பொருள்ல எந்த வியாபாரத்துல ஜகாத்து கொடுத்தோமோ அது பரிசுத்தமாகுது. எனவே ஜகாத் என்ற கடமையால பல வட்டை பரிசுத்தமாக்க முடிகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பார்க்கின்ற ஒரு சமூகத்திலே 4 வகையான பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்தில 4 வகையான பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கிறோம். முதலாவது பண்பாடு ஒழுக்க வீழ்ச்சி. எங்களுடைய ஜகாத் போகக்கூடிய மக்களுக்கு போய் சேர இல்லையா, நிச்சயமாக அந்த சமுதாயம் தங்களுடைய மானத்தையும் இழந்து விட்டு அவர் என்ன செய்வார்கள், தொழில் செய்வார்கள், பாவம் செய்வார்கள், எப்படியாவது அவருடைய நாள் செலவை கொண்டு செய்வதற்காக எப்படியாவது காலத்தை கழிப்பார்கள். எனவே முதலாவது பண்பாடு ஒழுக்க ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படும். சில வேளை தங்களை பாவத்தினை ஈடுபடுத்தி கூட பணம் சம்பாதிக்கின்றவர்களையும் விதிவிலக்கில் சிந்திய சமூகத்திலே பார்க்கலாம். எனவே எங்களுடைய ஜகாத்து கொடுப்படாத போது முதலாவது பண்பாடு ஒழுக்க ரீதியான பிரச்சனை ஏற்படும். இரண்டாவது எங்களுடைய ஜகாத் சரியான முறையில் கொடுப்படவில்லை என்றால் சுகாதார பிரச்சனை ஏற்படும். ஒரு சமுதாயத்துக்கு வைத்தியம் பண்ண வேண்டும், அந்த சமுதாயம் நல்ல முறையிலே வாழ வேண்டும். ஆனால் அந்த மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அடிப்படை தேவைகள் இல்லாமல் வாழுகின்றார்கள் என்றார். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உயிர்கொல்லி நோய்கள் ஏற்பட்டு சில உயிர்கள் சமூகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய எத்தனையோ உயிர்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அடுத்ததாக பொருளாதார பிரச்சனை. கண்ணியமானவர்களே, பொருளாதார பிரச்சனை என்று சொல்கின்ற போது பணம் இல்லாமல் ஒரு மனிதன் ஆக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனுக்கு ஒன்றுமே விளங்காது. திருடுவது பாவமாக விளங்காது, விபச்சாரம் செய்வது பாவமாக விளங்காது. எப்படியாவது தன்னுடைய காலத்தை கழித்துக் கொள்ள வேண்டுமே என்று அவன் வாழ முற்படுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா கேட்டார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் என்னை பாதுகாத்தது. ஏழ்மை வந்துட்டா குஃப்ர்ல பிறந்து சேர்த்திடும், அதனால ஏழ்மை வராம பாதுகாத்தது, வறுமை வராம பாதுகாத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான ஒரு துவாவை செய்து வருவார். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் அதிகமாக இந்த துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏழ்மை வந்துவிடக் கூடாது. ஏழ்மை வந்துவிட்டால் அதுக்கு அடுத்ததாக சில வேளை குஃப்ரிலே கொண்டு வந்து சேர்த்துவிடும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே,
இந்த சமூகத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சில மக்கள் என்ன செய்யறது, நோம்புல அந்த ஜக்காத்து பொருள் எடுத்து 5 கிலோ 10 கிலோ பார்சல் பண்ணி கொண்டு கொடுக்கிறது. ஒரு பேக்கில் எடுத்து என்ன செய்யறது, செமெண்டும் சீனியும் இன்னும் சில பொருட்களையும் கொண்டு வந்து கொடுப்பார். இது சதகா, இது சதகா, இது சதகாவுடைய கூலி கிடைக்கும். ஜகாத்தை நிறைவேற்றியவராக நீங்க கருதப்பட மாட்டீங்க. இன்னும் சில பார்த்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் எம்பளப்ல போட்டு அப்படியே ஊர்ல உள்ள கஷ்டமாக கொண்டு கொடுத்துருவாரு. கண்ணியமான தனவந்தர்களே, பொறுப்புதாரிகளே, இது ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றியதாக நாங்க கருதப்பட மாட்டோம். எனவே ஜகாத்தை சரியான முறையில நாங்க நிறைவேற்றினால் அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹுடைய அருளை தந்து கொண்டிருப்பான். தண்ணீர் இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல இந்த அருளை பற்றி நிறைவேற்றி இருக்கிறான். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, வானத்தில் இருக்கிற தண்ணீரை மதுரமான சுத்தமான தண்ணீராக நாங்கள் இறக்கி கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீர் தேவையா, ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒரு சமுதாயம் ஜக்காத் கொடுக்க இல்லைன்னா அல்லாஹ் முதலாவது பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். அந்த பஞ்சம் எங்களை விவசாயத்தை பாதிக்கும், தண்ணி இல்லாம எங்களை பாதிக்கும். எனவே அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணியை தரணுமா, எங்களை ஜக்காத் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வானிலிருந்து இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமான தண்ணீராக இறக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல கேட்கின்றான், இறக்கின்ற தண்ணீரை உப்பு நீராக ஆக்கிட்டா உங்களால என்ன செய்யலும் தான் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடாதா? அல்லாஹ் தந்த செல்வங்கள்ல ஜக்காத் கொடுக்க கூடாதா? கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, எனவே அல்லாஹ் இறக்கின்ற தண்ணீரை சுத்தமான தண்ணீராக இறக்கி கொண்டிருக்கிறார். அது கடல்ல விழுந்தா உப்பு நீரா மாறுது, நல்ல ஒரு கிணத்துல விழுந்தா நல்ல குடிநீரா மாறுது, அழுக்கான ஒரு கான்ல விழுந்தா அழுக்கு நீரா மாறுது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்கிறான், இன்னொரு மாதிரி அல்லாஹ் அழகா சொல்றான், இறக்கின்ற தண்ணீர் அல்லாஹ் அளவா தான் இறக்கி கொண்டிருக்கிறான். அளவு கடந்து இறக்குறில்ல, அளவு கடந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கினா எங்கட பூமி தாங்காது, எங்கட பில்டிங் தாங்காது, எங்கட ரோட் தாங்காது, எங்கட குளம் தாங்காது. அதனால அல்லாஹ் தண்ணீரை அளவா தான் இறக்கி கொண்டிருக்கிறான். திருபோகம் பெரும்போகம் அப்படி அல்லாஹ் கட்டம் கட்டமா தான் தண்ணீர் இறக்கி கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ் இறக்கின்ற தண்ணீரையும் அல்லாஹ் பூமியில ஒரு அளவுல தான் வச்சிருக்கிறான். குல் அரஐதும் இன் அஸ்ஸஹமாஉக்கும் கௌரா ஊறக்கூடிய ஒரு அமைப்புலதான் அல்லாஹ் தண்ணீரை வச்சிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இப்படி அல்லாஹ்வோட செய்ய வேண்டிய இந்த கடமை நிறைவேற்றப்படையிலண்டா அல்லாஹ் எங்களை சோதிப்பான். ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் மலை இருட்டை காட்டினான், ஆனால் மலை பெய்யல. ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் மலை இருட்டை காட்டினான், ஆனால் மலை இறங்கல்ல, நெருப்பு மலை கல்மலை இறங்குச்சு. ஏன் காரணம், அவர்கள் அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்தார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லார்களே, நல்லவைகளை செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு எப்பவும் சுபீட்சமான நிம்மதியான வாழ்வை தருவான். அன்பான அல்லாஹுவின் நல்லார்களே, ஜகாத் என்ற கடமை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த சொத்து செல்வம் எல்லாம் நாளைய மறுமையிலே, அதாவது அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சாட்டி விடுவான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான், யாரு ஜகாத் கொடுக்கையிலையோ, யாரு ஏழை எளிய மக்களை வாழ வைக்கையிலையோ, நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில் அவங்களுக்கு வேதனை செய்வான். நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் சில மனிதருக்கு நெற்றியிலும் விழா புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடுவான். ஏன் காரணம் தெரியுமா, ஜக்காத்து கொடுக்காமல் செல்வத்தை பதுக்கி பதுக்கி வைத்தவர்கள், மற்றவருடைய கண்ணீரை துடைக்காத சொத்து, ஏழை எளிய மக்களை வாழ வைக்காத சொத்து, ஜக்காத்து கொடுப்படாத சொத்து. அதனால் அல்லாஹ் சொல்லுவான், இதான் நீங்க சேமிச்சு வச்ச சேமிப்பு, இன்றைக்கு அனுப்புவீங்க, இன்றைக்கு உங்களுக்கு சூடு போடப்படுகிறது, துன்யாவில் உங்களோட செல்வம் உங்களோட செல்வம் இருந்தீங்க, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில கஞ்சத்தனம் காட்டினீங்க, இன்றைக்கு இதனால அதாவது அனுபவிங்க, நல்லா அதாவ கொடுப்பான். அது மாத்திரமல்ல, ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு கன்சு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜான் அஃரா. யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்க இல்லையோ அந்த மக்களுடைய செல்வம் நாளைய மறுமையில, அவங்களுடைய பொக்கிஷம் நாளைய மறுமையில விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றப்படும். அந்த பாம்பு அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அது மாத்திரமல்ல, நாளைய மறுமையில இன்னும் சில சொல்வார்கள், மாகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னுடைய பணம் எனக்கு எந்த பிரயோஜனம் தரையிலேயே, ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய செல்வம் என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் தரையிலேயே, குலூ பகுல்லூ சும்மல் ஜஹீம சல்லூ. அவன் ஜக்காத்து கொடுக்கல, மற்றவங்களை வாழ வைக்கல, அவனுடைய செல்வம் செல்வம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான், அதனால அவனை புடியுங்க, விலங்கிடுங்க, நரகத்துல கொண்டு போடுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்வம் கொடுக்கப்பட்டும் அந்த செல்வத்தின் ஊடாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த மறந்தவர்கள். எனவே உலகத்துக்காக வேண்டி வாழாமல் மறுமைக்காக வேண்டி வாழ்வோம், படைப்பிதங்களுக்காக வேண்டி வாழாமல் படைத்த ரப்புக்காக வேண்டி வாழ்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி தருவான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கது மாத கௌமுன் வமா மாதத் ஃலாயிலுஹும், ஒரு சமுதாயம் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல் மௌத்தாக இல்லை. எங்களை விட்டும் நிறைய மனிதர்கள் மௌத்தாகி விட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்த நல்ல அமல்கள் மௌத்தாக இல்ல. நாங்க பிறந்து பார்க்கிறோம், பயணம் செய்வதற்கு அழகான திரை இருக்குது, நாங்க பிறந்து பார்க்கிறோம், படிப்பதற்கு அழகான ஒரு பாடசாலை இருக்குது, நாங்க பிறந்து பார்க்கிறோம், சொல்வதற்கு அழகான ஒரு மஸ்ஜித் இருக்குது, எங்களை வாப்பா அம்மா கட்டி போடல, ஏதோ ஒரு சமுதாய நன்மைக்காக கட்டி போட்டு விட்டு சென்றார்கள். இன்றும் அவர்கள் மௌத்தானாலும் அவர்களுடைய நல்லமல் மௌத்தாக இல்ல, அவருடைய கபர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லமல் போய் கொண்டிருக்குது. அன்பான அல்லாஹ்வின் நடியார்களே, எனவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றோம், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய மௌத்தோடு நல்லமல் நின்று விடக் கூடாது, ஏதாவது ஒரு நல்லமலை இந்த உலகத்திலே செய்து விட்டு மௌத்தாகுவோம். நிச்சயமாக எங்கட கபரு நாளைய மறுமையில ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்வாக, ஜகாத்துகள் கொடுத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய வாழ்வாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்வை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், சமூகத்திலே கூட்டு ஜகாத்தை நல்ல முறையில் செய்யக்கூடிய நல்லடியார்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நல்ல முறையில் கூட்டு ஜகாத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய எல்லா மக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஸ்ர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.